ஒன்றில் படர் உறாது, ஒரு யோனியிலும் தங்காது, ஒரு பிறவியிலும் சாராது. உறும் பாவத்தால், மிகுந்த பாவம் இருப்பதனாலே, அந்த பாவத்தினால் பாடானம் போல் கிடந்து, பாடானம் போல் சிறிது காலம் தங்கி, பாறை போல் தங்கி கடனதாம் காலம் சென்றார். அப்படி பாறை போல் கிடப்பதற்கும் ஒரு காலவரம்பு இருக்கின்றது. அந்த காலவரம்பு முடிந்த பிறகு கடுநரக அதனில் வீழ்ந்து, அதுக்கப்புறம் யாதனா சரீரத்தை எடுத்து நரகம் போய் விழுந்து அங்கு இடர் உறும். இதுதான் கடைசியில் வருது, இடர் உறும். இடர் உறும்னா அங்கு அவ்விடத்து தும்புற்று இல்லையா, பிறத்தல் இடைவிட்டு நிகழ்தலும் உண்டு என்ற. அப்ப இந்த உலகத்துல வந்து அவன் பிறவி முடிந்த பிறகு அவனுக்கு ஒருவேளை நரக துன்பத்தை அனுபவிக்கணும்னு விதி இருந்தா உடனே அவன் யாதனாசிரியரம் எடுத்து நரக உலகம் போகணுங்கிறது இல்லை. இங்கேயே பாறை மாதிரி வந்து உணர்வற்று சூக்கு உடம்போடு கிடந்து உரிய காலம் வரும் பொழுது யாதனாசிரியரத்தை பெற்று நரகத்துக்கு போகலாம். ஏன் நரகத்துக்கு தான் போடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்பந்தான் உரையாசிரியர் நம்ம சுவாமியை சொல்லிட்டாங்க, பாவ பயன் இருந்ததுன்னா நரகத்துக்கு போவான். அப்ப பாவ பயனுக்கு இங்க கூறினார், புண்ணிய பயனுக்கும் அதை மாதிரியே கொள்ளணும். ஒருவேளை பெரிய புண்ணியம் இருந்ததுன்னா அந்த பாறை மாதிரி கிடக்கக்கூடிய கால வரம்பு முடிந்தவுடன் சொர்க்கலோகத்துக்குரிய பூதாசார சரீரத்தை பெற்று சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க பலன் துய்ப்பான். இடருன்னு சொன்ன மாதிரி அங்க வந்து இன்பம் உறும் சொன்னாங்க. பாவ பயன் கூறவே இனம் பற்றி புண்ணிய பயனும் அவ்வாறாதல் பெறப்படும். அது நாம ஏதாவது ஒன்றதான் சொல்லுவாங்க, இன்னொன்னு நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உண்மை எதிரெதிரடி, உதிப்பினும் உதிக்கும்னா இடைவிடாமல் உதிக்காமல் இடைவிட்டும் பிறக்கும் அப்படிங்கிறது. இப்போ இது என்ன சொல்றான் அப்படின்னா, ஏகான்மவாதம் இருக்கு பாத்தீங்களா, ஆதிசங்கருடைய கொள்கை, அதுல நான்கு உட்பிரிவுகள் உள்ளன. இப்போ வந்து பார்ப்பது அறிவு இருக்கும், அதுல வந்து மாயாவாதம்ங்கிற பிரிவு தான் இப்போ இருக்கின்றது. மாயாவாதம் அதுல வந்து சத்த பிரமவாதம், பார்க்கரியவாதம், கிரீட பிரமவாதம்னு இன்னும் மூணு இருக்கின்றன. அதுல இந்த கிரீட பிரமவாதின்னு இருக்கிறானே அவன் வந்து எல்லாரையும் ஈர்ப்பதுல வந்து மிக வல்லவன். அதாவது பற்றுகளோடு கூடி வாழ்ந்தவர்கள் தான் அதிகம். அப்ப சைவ சித்தாந்தம் வந்து உடனடியாக இருப்பது அறிவுதான். இந்த கிரீட பிரமாதத்தை ரொம்ப விரும்புறாங்க படித்தவர்கள், அதுலயும் வேடிக்கை தான். என்ன அப்படின்னா எல்லாம் விளையாட்டுங்கிறான், கிரீடன்னு என்ன விளையாட்டு, எல்லாம் அப்படி பிரம்மம் அப்படி விளையாடுதுயா, அப்படி என்னமா விளையாடுது பாருங்க யான்னு சொல்லி அப்படி ஒரு மயக்கிடுவான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இறந்த உயிரே போய் அடுத்த பிறவி எடுப்பதா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப ஒரு உடம்பு தான் இறந்த பிறகு உடம்பு அழிதுன்னா இந்த உடம்பா அடுத்த பிறவிக்கும் வருது இல்லையா, இல்லையே. அத மாதிரிதான் இறந்த உயிரும் இன்னொரு பிறவி எடுப்பது இல்ல, இறந்த உயிர் தான் இன்னொரு பிறவி எடுக்கும்னா அப்ப இறப்பின் போது அழிந்த உடனே மறுபடியும் அடுத்த பிறவிக்கும் வரும்னா, அப்படி வரலாம் அது எப்படி இல்லையோ அது மாதிரி இறந்த உயிர் மறுபடியும் பிறப்பது இல்லை. அதுதான் சொல்றேன், அற்றேல் அப்படியானால் இறந்த உயிர் தானே மீள பிறக்கும் எனி, இறந்த உயிர் தான் மறுபடி போய் சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ அல்லது இந்த உலகத்திலேயோ மறுபடி பிறக்கும் என்று சொன்னால், உடம்பு முதலியவனவும் இறந்தவைதானே மீள தோன்றும் எனல் வேண்டும். உடம்பு அதில் உள்ள கருவிகள் இவையும் இறந்த உடல் தான் மறுபடி தோன்றும்னு சொல்லணும். அகுதி இன்மையின் இறந்த உடல் தான் மறுபடி வரும்ங்கிறது இல்லை, அது வினைக்கேற்ப வேற உடல் தான் வரும்னு சொல்றீங்க இல்லையா, அது இல்லை. அத மாதிரி தான் அதுவும் இல்லை, எதுவும் இல்லை, இறந்த உயிர் தான் மறுபடி பிறக்குங்கிறது இல்லை என்று என்ன சொல்லுவன் யாரு, என கிரீட பிரமவாதி முதலியோர் கூறும் கூற்றை. கிரீட பிரமவாதி அவங்களுக்கு ஒரு கூட்டணிதான் இருக்கும் போல தெரியுது. அதான் கிரீட பிரமவாதி முதலியோர் கூறும் கூற்றை, முதலியோர் கூறும் கூற்றை ஆசங்கித்து, அவர்கள் சொல்ற கருத்தை வாங்கி ஆசங்கித்து வாங்கி ஓமை முகத்தால் பரிகரித்தற்கு, தக்க ஓமை காட்டி அதை பரிகரித்தல்னா எனது ரிஜெக்ட் பண்ணுதும், அதை மறுத்து ஒதுக்குதும். பரிகரித்தற்கு எழுந்தது வருஞ்செயுள் என்பது, அதற்காக தோன்றியதுதான் வரக்கூடிய செயுள் அப்படின்னு சொல்லி அருமையா தோற்றுவாயிருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான பாட்டு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா இறந்த உயிர் தான் என்ன செய்து, அது ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடல் எடுக்கின்றது, உடல் மாறுகின்றது, அது மட்டுமா இடம் மாறுகின்றது. ஒரு இடத்துல பிறவி எடுத்து வாழ்ந்த உயிர் இன்னொரு இடத்துக்கு போகுது, அதே மாதிரி அச்சும் மாறுகின்றது. ஒரு விதமான பிறவியில் வாழ்ந்த உயிர் வேறு விதமான பிறவிக்கு போகின்றது. உடல் விட்டுனா ஒரு மனித உடலை விட்டு இன்னொரு மனித உடல் தான் எடுக்கணும்னு இல்லையே, ஏன் விலங்கு உடல் எடுக்கலாம், பறவை உடல் எடுக்கலாம், எத்தனையோ பிறவிகள் இருக்கின்ற இந்த உலகத்திலேயே. ஏன் அது மாதிரி அதான் அச்சு மாறுது, இந்த பிறவியோட தன்மையே மாறிப்போயிருது. அப்புறம் அறிவும் மாறுபடுகின்றது, போன பிறவில என்ன சம்பவங்கள் ஒன்றும் ஞாபகம் இருக்காது இல்லையா? கனவு கண்டு அப்படியே மறந்து நனவுக்கு வந்த மாதிரி, கனவு உணர்வு மாறி நனவு உணர்வுக்கு வந்து அறிவு வேறுபடுவது போல ஓமைகள்லாம் அற்புதமா சொல்ற. ஆகவே ஏதோ வந்து அனுபவங்கள்லாம் மாறி போயிருந்தனால அந்த உயிர் வேற இந்த உயிர் வேறன்னு சொல்றாதப்பா. ஒரு பிறவி எடுத்த உயிர் தான் இன்னொரு பிறவியும் எடுக்கின்றது. அதனால உடல் கூடவே வருது, அத மாதிரி உயிரும் வந்து வேற உயிர் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டு பேச்செல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி அருமையா ஓமை சொல்லி சொல்றாங்க. பன்னகம் அண்டசங்கள் பரகாயம் தண்ணீர் பாய்வோர் துண்ணுதோல் முட்டை யாக்கை துறந்து செல்வதுவே போல போல ஓமை முகத்தால் பரிகரித்தற்கு. அதான் ஓமை கூறி இவை போலங்கிறார். துறந்து செல்வதுவே போல உண்ணிய உயிர்கள் தூள உடல் விட்டு வானினோடு மண்ணிடும் நனவு மாறி கனவினை மறுவமாவோ. எத்தனை உதாரணங்கள். பன்னகம் அண்டசம் பரகாயம் தண்ணீர் பாய்வோர் அப்புறம் நனவுணர்வு கனவுணர்வு நாலு ஓமைகள் சொல்ற. பன்னகம் என்ன பண்ணுது? பன்னகம்னா என்ன? பன்னகம்னா பாம்பு. அது என்ன செய்கின்றது? ஒரு தோலாகிய உடலை விட்டு இன்னொரு தோலாகிய உடலை பற்றும். ஒரு தோலை உரித்து விட்டு இன்னொரு தோலை சட்டையை கழட்டி போட்டிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது உடலை மாற்றிக்கொள்வது போல இல்லையா? ஒரு தோலாகிய உடலை விட்டு இன்னொரு தோலாகிய உடலை கொள்வது போல உயிர்களும் என்ன செய்கின்றன? பிராரத்த எல்லையில் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை கொள்கின்றன. ஆகவே பாம்பு தோல் மாற்றுவது உயிர் உடம்பை மாற்றுவதற்கு ஓமை. உடம்பு மாறும் போது இடமும் மாறிடுது இல்லையா? ஒரு இடத்துல ஒரு பிறவியில இருந்திருக்கலாம், இந்த உலகத்திலே பிறந்தாலும் கூட வேறொரு இடத்துல போய் பிறக்கலாம் இல்லையா? அப்போ இடம் மாறதுக்கு ஓமை வந்து அற்புதமா சொல்றார். அண்டசங்கள் முட்டை துறந்து செல்வதுவே போலங்கிறது ஒன்னோட ஒண்ணு கூட்டிக்கணும், ஒவ்வொன்னோடையும் கூட்டிக்கணும். ரெண்டாம் அடியில கடைசியில இருக்கு துறந்து செல்வதுவே போல, அதை வந்து ஒவ்வொன்னோடையும் கூட்டிக்கணும். பன்னகம் துண்ணுதோல் துறந்து செல்வதுவே போல, நம்ம குருமூர்த்தியோர் பதவியில தெளிவாக காட்டியிருக்காங்க. பன்னகம் துண்ணுதோல், துண்ணுதோல்னா என்ன? நெருங்கிய தோல். பன்னகம் துண்ணுதோல் துறந்து செல்வதுவே போல நெருங்கிய முன்னை தோலாகிய உடலினை விட்டு சென்று மற்றொரு தோலாகிய உடலினை பற்றும் பாம்பு போலவும். அப்புறம் அண்டசங்கள் முட்டை அப்படின்னு வச்சுக்கணும், அண்டசத்தை வந்து முட்டை. நாலு, பன்னகம் அண்டசங்கள் பரகாயம் தண்ணீர் பாய்வோர் இந்த மூணும். அப்புறம் மூணு வருது, துண்ணுதோல் முட்டை யாக்கை. இதை வந்து நிரல் நிறையா கொள்ளணும். பன்னகம் துண்ணுதோல், அண்டசம் முட்டை, பரகாயம் தண்ணீர் பாய்வோர் யாக்கை. அப்ப எப்படி கூட்டணும்? பன்னகம் துண்ணுதோல் துறந்து செல்வதுவே போல, துறந்து செல்வதே போல ஒவ்வொன்றோடையும் சேர்க்கணும். அண்டசங்கள் முட்டை துறந்து செல்வதுவே போல, பரகாயம் தண்ணீர் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வதுவே போல. சரி, பன்னகம் பார்த்துட்டோம், அது ஒரு தோளாகி உடலை மாவிட்டு இன்னொரு தோளாகி உடம்பை பெறுவது போல. அது மாதிரி அண்டசங்கள் முட்டை துறந்து செல்வதுவே போல. அண்டசம்னா என்ன? அண்டம்னா முட்டை, ஜம்னா பிறப்பு, முட்டையில் பிறப்பன அவை எவை? பறவைகள். பறவைகளை தான் அண்டசம் சொன்னார். அண்டசங்கள் முட்டை துறந்து செல்வதுவே போல முன்னை முட்டையாகிய இடத்தினை விட்டு சென்று மற்றொரு இடத்தினை பற்றும் பறவைகள் போலவும். பாம்பு ஒரு தோல் விட்டு இன்னொரு தோல் கொள்வது உடல், உயிர்கள் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பதற்கு ஓமை. அப்படி ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கும் போது முன்பு அந்த உடலோடு ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கும், இப்ப இந்த உடலோடு வேற இடத்துக்கு போகுது. இந்த உலகத்துக்குள்ளேயும் வேற இடத்துக்கு போலாம், அல்லது சொர்க்கம் நரகம் வேற வேற உலகங்களுக்கு போலாம். அப்படி இடம் மாறுறதுக்கு அற்புதமான ஓமை, முட்டையில இருந்த பறவை அந்த முட்டையாகிய இடத்தை விட்டு தரையாகிய இடத்துக்கு வந்தது போல இடம் மாறுவதற்கு ஓமை. அண்டசங்கள் முட்டை துறந்து செல்வதுவே போல முன்னை முட்டையாகிய இடத்தினை விட்டு சென்று மற்றொரு இடத்தினை பற்றும் பறவைகள் போலவும். சரி, மூன்றாவது ஓமை என்ன? பரகாயம் தண்ணீர் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வது போல. இதுதான் அச்சு மாறுது. அதாவது ஒரு உடம்புல இருந்தவன் வந்து என்ன பண்றான்? பரகாய பிரவேசம், அதாவது கூடு விட்டு கூடு வாய்தன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அப்ப இந்த கலைகள்லாம் இருந்திருக்கின்றன. இப்போ யார்த்தையுமே இல்லாததுனால நாம எல்லாத்தையும் வந்து பொய்யா டூப்பியா சொல்லிட முடியாது. இப்போ இருந்து இலக்கியங்கள் இருக்கு, சாத்திரங்கள்ல இருக்கு. பரகாயன் தண்ணீர் பாய்வோர் திருமூலதேவனான வரலாற்றில் படிக்கிறோம், நம்ம திருத்தலத்திலேயே நடந்திருக்கு. ஆகவே பரகாயன் தண்ணீர் பாய்வோர், பரகாயம்னா என்ன அர்த்தம்? காயம்னா உடம்பு, பரகாயம்னா அடுத்த உடம்பு, அடுத்த உடம்புல பாய்வோர்கள் பாய்கின்ற உயிர்கள் என்ன செய்கின்றன? யாக்கை துறந்து செல்வது போல தன்னுடைய இந்த உடம்பை விட்டு விட்டு அந்த உடம்புக்குள்ள போற மாதிரி, இது ஓமை போற மாதிரி உயிர்கள் என்ன செய்கின்றன? ஒரு அச்சில் இருந்து இன்னொரு அச்சுக்கு மாறுகின்றன. அதாவது மனித பிறவின்னு எடுத்த பிறகு ஒரு பறவை பிறவின்னு எடுக்கலாம், அல்லது விலங்கு பிறவின்னு எடுத்த பிறகு ஒரு மனித பிறவி எடுக்கலாம். இது வந்து என்ன அச்சே மாறிடுது, அந்த பிறவியினுடைய தன்மையே மாறிடுது. நீ அல்லது தேவலோகத்தில் போய் தேவர்களாக பிறக்கலாம். ஆகவே இப்படி அச்சு மாறுவதற்கு உதாரணம் பரகாய பிரவேசம். பரகாயம் தண்ணில் பாய்வோர் யாக்கை துறந்து செல்வது போல முன்னை அச்சினை விட்டு சென்று மற்றோர் அச்சினை பற்றும் அப்படின்னு சொன்னார். அந்த பரகாய பிரவேசிகள் போலவும் உண்ணிய உயிர்கள், கருதப்படும் உயிர்கள், உண்ணிய உயிர்கள்னா கருதப்படும் உயிர்கள், தாம் வேறாகாது. பிறவிக்கு பிறவி உயிர் என்ன செய்யாது, வேறுபடாது, ஒரே உயிர் தான் பல பிறவிகள் எடுக்கிறது. நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு உயிரும் அதே உயிர் தான் அடுத்தடுத்த பிறவிக்கு போகுது. அதுல உடல் மாறலாம், இடம் மாறலாம், ஏன் அச்சு கூட மாறலாம். ஒரு விதமான பிறவில இருந்து இன்னொரு விதமான பிறவி கூட போடலாம், ஆனா அந்த உயிர் மாறிடாது, அது வேற ஒரு உயிர் ஆயிடாது. என்ன அதுக்குத்தான் இத்தனை இத்தனையும் மாறினாலும் உயிர் மாறாதுங்கிறதுக்கு இந்த உதாரணம். எத்தனை தோல் உரிச்சு போட்டாலும் அந்த பாம்பு உயிர் அந்த தானே, கூடு விட்டு கூடு பாஞ்சாலும் அந்த உயிர் தானே அந்த காயத்துக்கு போயிருக்கு, அடுத்த உடலுக்கு போயிருக்குது. அது மாதிரி முட்டையிலிருந்து தரைக்கு வந்தாலும் உள்ள இருந்த குஞ்சு தானே தரைக்கு வந்திருக்கு. அது மாதிரி இந்த பிறவியில இருந்த உயிர் தான் இன்னொரு பிறவி அடைஞ்சிருக்கு. அதுல உடல் மாறி இருக்கலாம், இடம் மாறி இருக்கலாம், பிறவியின் தன்மையாகிய அச்சும் மாறி இருக்கலாம், ஆனா உயிர்ல மாற்றம் இல்லை. கருதப்படும் உயிர்கள் தாம் வேறாகாது. தூள உடல் விட்டு, தூள உடலாகிய முன்னை உடம்பினை விட்டு வாணினூடு அப்படின்னு இருக்குதே, அது கூட சென்றுங்கிறது சேர்த்துக்கலாமா? என் பாட்டுல இல்ல நாமளா சேர்த்துக்கலாமான்னா சில சொற்களை வந்து பாடல்ல விட்டுருப்பாங்க, அதை நம்ம சேர்த்துக்கொள்ளணும். சரி சேர்த்துக்கொள்ளணும், பாடல்ல ஏன் விட்டாங்க, அவங்களே பாடல்ல சேர்த்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னா ஓசை நயத்தை காக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடப்பாடு செய்யுளாசிரியனுக்கு உண்டு. அப்போ வந்து அந்த செய்யுள் ஒழுங்கை அப்படி காத்தாரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி சொன்னாங்க, நீராகின்னு சொல்லலையே, அப்ப நீர் ஆகலையா அப்படின்னு கேட்டானுங்க. அங்க சொல்லட்சமாக நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும் நீராகி. இது சோத்திரத்துல திருவாசகத்துல சாத்திரத்துல பார்த்தா விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு நாலு பொறிகள் தான் சொல்லியிருக்காரு, செவி சொல்லலையே அப்படின்னா இந்த நாளையும் சொல்லியாச்சு இல்லையா, அப்ப அதுவும் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்லல, நீராகி அங்க ஏன் சொல்லல, செவி ஏன் சொல்லல, அந்த செயலுக்குரிய ஓசை ஒழுங்கை காப்பாற்றினார்கள். இன்னும் விட்டதை எளிதில் உயித்து உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக விட்டார்கள். அதுக்காக வேண்டி முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா அப்படி விட மாட்டார்கள். இத்தனை சொல்லியாச்சு, இது கூட அதுவும் சேர்ந்ததுதான் எல்லாருக்கும் தெரியும், அப்படிப்பட்டதான் விடுவார்கள். விட்டு அந்த ஓசை ஒழுங்கை அப்படி காப்பாற்றுவார்கள். அப்ப விட்டதை நாம சொல்றதுக்கு ஒரு விதி வேணும், சேர்த்து சொல்றதுக்கு, அதுக்கு சொல்லச்சம் அப்படின்னு வச்சான் இலக்கண குறிப்பிட. சொல்லச்சம் அந்த இடத்துல செவி என்பது சொல்லச்சம் சுவாமி எழுதுவாங்க, அது மாதிரி இங்க எழுதுறாங்க சென்று என்பது சொல்லச்சம். எந்த இடத்துல சேர்க்கணும், வாணினோடு சென்று. சுவாமிகள் கீழே குறிப்பு எழுதிட்டாங்க சென்று என்பது சொல்லச்சம்னு, எந்த இடத்துல அந்த சென்றுங்கிறத சேர்க்கணும், இது நமக்கு தடுமாற்றமா இருக்கு. அதுக்குத்தான் நம்ம 16வது கட்டத்து குருமூர்த்திகள் அருள்திரு சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அந்த இடத்துல சேர்த்து காட்டியிருக்காங்க பதவுரையில, வாணினோடு சென்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாணினோடு சென்றுன்னா வான மார்க்கமாக சென்று, வானேறி சென்று மண்ணிடும் மற்றோர் உடம்பில் நிலைவரும். உயிர்கள் வந்து பன்னகமாகிய பாம்பு ஒரு தோளாகிய உடம்பை விட்டு இன்னொரு தோளாகிய உடம்பை கொள்வது போலவும், அத மாதிரி இந்த பறவைகள் நாம் முட்டையாகி இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு கரையாகி இடத்துக்கு வருவது போலவும், பரகாய பிரவேசிகள் தம் உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு சொல்வது போலவும், இந்த உயிர்கள் வந்து இந்த தூள உடம்பை விட்டு இன்னொரு தூள உடம்பை விட்டு வானின் வழியாக சென்று வேறொரு உடம்பை அது பொருந்தும். அதன் மூலம் இந்த பாம்பு தோல் மாற்றுவது போல் உடல் வேறுபடும். அப்ப அறவைகள் வந்து இடம் மாற்றுவது போல் உயிர்களுக்கும் இடம் வேறுபடும். பரகாய பிரவேசிகள் அச்சை மாற்றுவது போல் வந்து அச்சு வேறுபடும். மேலும் அறிவும் வேறுபடும். அதுதான் கடைசியில் சொன்னார், நனவு மாறி கனவினை மறுவுமா போல். இத்தனை ஓமையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஓமை வைக்கிறார், நனவு மாறி கனவினை மறுவுமா போல்னா, இது எதுக்குன்னா அறிவு மாறும். கனவு எவ்வளவோ கண்டிருக்கலாம், நனவு கொண்ட பிறகு எல்லாமா ஞாபகம் இருக்கிறது, சில சமயம் கனவு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அதுவுமே எத்தனை நாள் ஞாபகம் இருக்கும் இல்லையா, சுத்தமாக கூட நமக்கு மறந்து போயிடும் இல்லையா. ஆகவே இந்த நனவுக்கு வந்த பிறகு கனவு மறந்து விடுவது போல, ஒரு பிறவி முடிச்சு இன்னொரு பிறவிக்கு வந்தால் அறிவு வேறுபட்டு விடுகின்றது. நனவு உணர்வு மாறி கனவு உணர்வு வருவது போல இல்லையா, நனவு மாறி கனவினை மறுவுமா போல், நனவு உணர்வு மாறி கனவு உணர்வை தலைப்படுமாறு போல் அறிவு வேறுபட்டு என்க. ஆக பாம்பு தோல் மாறுவது உடல் வேறுபடுவதற்கு, பறவை முட்டை விட்டு ஒளிவது இடம் வேறுபடுவதற்கு, பரகாய பிரவேசம் பண்ணுவது அச்சு வேறுபடுவதற்கு ஓமைகள். கடைசியில கனவு மாறி நனவு வருவது போல இன்னொரு ஓமை சொன்னாரே அப்படின்னா, இது எதுக்குன்னா அறிவு வேறுபடுவதற்கு. அது உரையில தான் சொல்றாங்க அறிவு வேறுபடுவதற்குன்னு, பாடல்ல எல்லாம் அப்படி இருக்கு, என்னென்ன நோக்களை ஒவ்வொரு ஓமையும் சொன்னாங்க அப்படிங்கிறத உரையாசிரியர் சுவாமிகள் தான் காட்டுறாங்க. அல்லது சும்மா நம்ம பாட்டுல 4-5 ஓமைகள் சொல்லக்கூடாது, சொன்னா ஒவ்வொரு ஓமைக்கும் தனித்தனியா ஒரு கருத்து இருக்கணும். என்ன ஒரு ஓமை சொல்ற இடத்துல ஒரு நாலு ஓமை சொன்னாரியா சொல்லிட்டு போறாரியான்னு அப்படி இல்லை, அது மிகைப்பட கூறுதல் குற்றம் வந்துடும். செவிலுக்கு வந்து அப்படி விதிகள் வச்சிருக்காங்க, தேவையில்லாம நிறைய சொல்லக்கூடாது கேட்டீங்களா. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் தான் நயம். அப்ப ஒரு ஓமை சொல்ல வேண்டிய இடத்துல என்னையா நாலு ஓமை சொல்லியிருக்கவ அப்படின்னா, ஒவ்வொரு ஓமையும் ஒவ்வொரு நோக்கில் சொல்லப்பட்டுள்ளது. உடல் வேறுபடுவதற்கு பாம்பு சட்டை மாற்றுதல், இடம் வேறுபடுவதற்கு பறவை முட்டையை விட்டு கரைக்கு வருதல், அச்சு வேறுபடுவதற்கு பரகாய பிரவேசம், அறிவு வேறுபடுவதற்கு கனவு மாறி நனவு வருவது போல. அதையும் பாருங்க என்ன சிறப்பான உரைன்னு, நனவு மாறி கனவினை மறவுமா போல். கனவு மாறி நனவினை வந்தா கூட கனவு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், நனவு நிலை மாறி கனவுக்கு போனீங்கன்னு வைங்க அப்ப நனவு சுத்தமா ஞாபகம் இருக்காது. அதனாலதான் வந்து கனவுல இருந்து நனவுக்கு வந்த மாதிரி கூட சொல்லாம நனவிலிருந்து கனவுக்கு வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாடல். நனவு மாறி கனவினை மறுமா போல், நனவு நிலை மாறி உறங்கி கனவு காணும் பொழுது நனவு எதுவும் சுத்தமா ஞாபகம் இருக்காது, அந்த கனவு தான் ஞாபகம். அந்த மாதிரி ஒரு பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவிக்கு வந்தா போன பிறவி நினைவுகள் இருக்காது, அந்த பிறவி நினைவுதான். நனவு மாறி கனவினை மறுமா போல். அதுலயும் உரையில உள்ள சிறப்பு பாருங்க, நனவு என்பதற்கு என்ன பொருள் சொல்லியிருக்காங்க, நனவு உணர்வு, நனவில் உள்ள உணர்ச்சி, அந்த உணர்ச்சி கனவுல இல்லை, கனவுக்குன்னு ஒரு தனி உணர்ச்சி வந்துருக்கு. அதான் நனவுங்கத நன உணர்வு, கனவுங்கத கனவு உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கீழே குறிப்பு எழுதியிருக்காங்க, நனவு கனவு என்பனா ஆகுபெயர். இது எப்படியா ஆகுபெயர் அப்படின்னா, பதவுரை பார்த்தா தான் தெரியும். நனவுன்னு எழுதுற நனவு உணர்வுன்னு எழுதுறாங்க. நனவு என்பது நனவில் நிகழும் உணர்வுக்காகி வந்தது, கனவு என்பது கனவில் நிகழும் உணர்வுக்காகி வந்தது. அந்த நன உணர்வும் கன உணர்வும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பிடாமல் மாறிவிடுவது போல, நன உணர்வு சிறிதும் தோன்றாமல் கனவிலே கனவுணர்வு மட்டுமே தோன்றுவது போல, புதிய விரைவு எடுத்துவிட்டால் பழைய விரைவு உணர்வுகள் சிறிதும் தோன்றாமல் இந்த எடுத்துள்ள விரைவு உணர்வுகளே தோன்றுகின்றன என்று அற்புதமான ஒரு உரை. பன்னகம் முதலிய நான்கும், நான்கு ஓமை ஏன் சொன்னாங்க, நான்கு இதெல்லாம் பன்னகம், அண்டசம், பரகாய பிரவேசம், நனவு மாறி கனவு செல்வது, நாலு நாலு ஏன் சொன்னாங்க அப்படின்னு நிற நிறைய சொல்லிட்டாங்க. தான் வேறாதல் இன்றியும், அதான் கிரீட பிரமாதிக்கு சொன்னது, அவன் உயிரே வேற மாறி இருக்குன்னா, உயிர் வேற மாறாட்டா அப்ப உடம்பு மட்டும் எப்படி வேற மாறும் அப்படின்னு கேட்டான். உயிர் மாறாத்தாலும் கூட உடம்பு மாறும், இடம் மாறும், அச்சு மாறும், அறிவு மாறும். அதுக்குத்தான் நான்கு ஓமைகள், உலகத்துல வச்சு கண்கூடா ஓமை காட்டுற நாலு ஓமைகள். பன்னகம் முதலிய நான்கும் தான் வேறாதல் இன்றியும், தன் உடலும் இடமும் அச்சும் அறிவும் வேறாதற்கு முறையே ஓமையாயும். முறையே அதாவது அதை கூட சேர்த்துக்கணும், முறையே ஓமையாயும். இவை மூன்று செய்யுளானும், மூன்று செய்யுள் எது, இந்த பன்னகண்ட இந்த செய்யுள், இதுக்கு முன்னாடி ஒரு பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி உடனே வந்துருமா இடைவெளி விட்டு வருமான்னு சொன்னார, அந்த உடல் விடா யோனி பற்றி செய்யுள். அதுக்கு முன்னாடி தொடக்கத்துல பார்த்தா பூதனா சரீரம் போனார், இந்த மூன்று செய்யுளும் எதுக்கு வந்தது, இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாமாறு வகுத்து கூறப்பட்டது. இந்த அதிகரணத்தை முதல் பாடல தொகுத்து சொன்னார், இந்த உயிர் பிறக்கும் இறக்கும் வரும் போகும் நாங்க ஐயா வரும் போகும்னா இதெல்லாம் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மூணு பாடல்கள் தான் வகுத்து சொல்லும். மேலுலகம் கீழுலகங்களுக்கு போகும், மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும், இதான் இறந்து பிறந்து வருவது போவது அப்படின்னா. இவ்வாறு இருவினை எண்ணெய் என்பது முதல், இருவினை எண்ணெய் அப்படிங்கிறது அந்த முதல் பாடல் கேட்ட உடனே ஒருத்தன் எழுப்பின தடை, அந்த தடை சொன்ன பாடல். அந்த பாடல்ல இருந்து இந்த பன்னக அண்டசம் பாடல் வரைக்கும் இந்த இருவினை அதிகரித்த முதல் பாடல் குறித்த தடை விடைகள் எல்லாவற்றையும் விளக்கி சொன்ன பாடல்கள். இப்படி அந்தந்த இடத்துல அந்தந்த பாடல்களை தொகுத்து தொகுத்து சொல்ற, இத்தனை பாடல்கள் இந்த கருத்துக்காக சொல்லப்பட்டன, அப்புறம் இத்தனை பாடல்கள் இந்த கருத்துக்காக சொல்லப்பட்டன. இதெல்லாம் திருக்குறள் பரிமேலகர் வழி பார்த்தா நாம இந்த மாதிரி போக்கை நம்ம பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு குறள்கள் சொல்லுவார், சொல்லும்போது இது வந்து இதனுடைய இந்தியமையாமையை சொன்னது, அது வந்து இது இல்லாத வழிபடும் குற்றத்தை சொன்னது அப்படின்னு அந்த தனித்தனி குரலாகவோ அல்லது ரெண்டு மூணு குரலோ சேர்த்தோ இல்லையா, ஒரு அதிகாரத்தை எதுக்கு பத்து குரல் வச்சிருக்கிறார், பத்து குரல்கள் அவசியம் தானா, பத்து குரல்கள் அவசியம் கதை, இந்த மாதிரி உரைகள் தான் காட்டுகின்றன பரிமையோட உரை தான். அதனாலதான் பரிமையோட உரைக்கு சிறப்பான ஒரு இடம். அத மாதிரி அரிய பெரிய சித்தாந்த சாத்திரம் இதுலயும் அந்த பாடல்களை வந்து அப்படி வகைப்படுத்தி வகைப்படுத்தி இத்தனை பாடல்கள் வந்து இந்த கருத்தை வலியுறுத்தி வந்தன, அது வகுத்து அப்படி சேர்த்து சொல்றதுனா ரொம்ப பெரிய காரியம் சொன்னார். இருவினை வந்து உண்டு, இருவினை காரணமாக தான் உயிர்கள் இறந்து பிறக்கின்றன, வந்து இறைவன் தான் இருவினை பழங்களை ஊட்டுவான் போன்ற அவசியமான கருத்துக்களை எல்லாம் இந்த அதிகரணத்தின் முதல் பாடல் சொன்னது. அதுல பல்வேறு சமயங்கள் பல்வேறு தடைகளை எழுப்பினார்கள், அந்த தடைகளுக்கெல்லாம் வந்து விடை கொடுத்து பல்வேறு அநேக பாடல்கள் வந்தன. அந்த பகுதி இந்த பாடலோடு முடிந்து விட்டது, பன்னகவண்டசம் பாடலோடு முடிந்து விட்டது. இவங்க என்ன சொன்னார், இவ்வாறு இருவினை எண்ணெய் என்பது முதல், பன்னகம் அண்டசம் என்பது ஈராக கிடந்த முப்பத்தி நான்கு செய்யுளும் எண்ணிக்கையும் சுல்லியமா சொல்றாங்க, 34 செய்யுளும் இருவினை இன்ப துன்பத்து என்னும் மேலை செய்யுளில் கூறிய, மேலை செய்யுள் அந்த அறியனத்துள்ள முதல் செய்யுள், மேலை செய்யுள் கூறிய பொருள்களை அந்த கருத்துக்களை அவ்வம் மதம் பற்றி ஆசங்கித்து அந்தந்த மதத்தவர்கள் எழுப்பிய தடைகள் எல்லாம் வாங்கி பரிகரித்து அந்த தடைகளை எல்லாம் விளக்கி வலியுறுத்தி சித்தாந்த கருத்தை, இருவினை குறித்த சித்தாந்த கருத்தை வலியுறுத்தி வகுத்து கூறினவன காங்க, வகுத்து கூறின என்று சொல்லி அற்புதமா சொல்ற. இனி வந்து என்ன அப்படின்னா, இனி ஒரு ரெண்டு செயல்களில் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த இருவினினுடைய சொரூபத்தை சொல்கின்றார். இருவினை குறித்த தடைகளுக்கெல்லாம் விடை கொடுத்தாச்சு, தடைகளை எல்லாம் கலைஞ்சாச்சு. இப்போ இருவினை தான் எப்படிப்பட்டதுன்னு அதனுடைய சொரூபம், இருவினுடைய அந்த உண்மையான இயல்பை காட்டக்கூடிய ரொம்ப அபூர்வமான செயல்கள் ரெண்டு செயல்களும். வந்து சித்தியாரை வந்து எல்லா செயல்களையும் படித்து சித்தியாரை முழுமையாக படித்தவர்கள் தான் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து பேசுவார்கள், எழுதுவார்கள். ரொம்ப அரிய செயல்கள், ஏன்னா அரிய கருத்து அப்படி இருக்கு. இருவினைனா இன்னதுன்னு சொல்றாரு. அதில் அந்த செயலை பார்த்தோம் அப்படின்னா, தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து நன்மை தீமையினும் இன்பத் துன்பினும் நாடிக்கான முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி கண்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்கும். மூலகன்மங்கிற அரிய கருத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் கண்மத்தினுடைய சொரூபம், கண்மமலத்தின் சொரூபம் வந்து இந்த இடத்தம். இத்தனையும் இத்துணையும் கூறியவாற்றார் இருவினைகளை பற்றி எத்தனை பாடல பார்த்தோம் நாம வந்து 34 செய்யுள், ஒரு செய்யுள்ள இருவினை பற்றி கருத்துக்களை பார்த்தோம், தடையும் விடையுமாக அது போக 34 செய்யுள்கள் பார்த்தோம். ஆக 35 செய்யுள்கள் பார்த்திருக்கோம் இருவினை, இருவினையை பற்றி இத்துணையும் கூறியவாற்றா, இருவினையை பற்றி இவ்வளவும் சொன்னமே இதனால நமக்கு புலப்பட்ட விஷயம் என்ன, இத்துணையும் கூறியவாற்றால் போந்த கண்மம் எனப்படுவது, இத்தனை செயல்களும் சொல்லப்பட்ட கண்மமலம் என்பது அறம் பாவம் என்று இருவகைத்தாய். அதான் தன்மமோடு அதன்மமாகி வந்ததுலேயே பாடல, தன்மம் என்ன அறம், அதன்மம்னா பாவம், அறம் பாவம் என்னும் இருவகைத்தாய். ஏன் இருவகைத்தாய் இருக்கு அந்த காரணத்தையும் சேர்த்து சொல்றாங்க உரையில, பாடல வெளிப்படையா புலப்படல, ஆனா பாடலுடைய உட்கருத்தை வாங்கி உரை சொல்வதால் தான் சிறப்பான உரை. உரை எழுதல் மிகப்பெரிய மிக அரிய செயல், அது எல்லாருக்கும் கைகூடுவது என்று சுவாமிகள் அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த உயிர்கள்லாம் அறம் மட்டுமே செஞ்சாங்க, பாவம் செய்தா பாவம் மட்டுமே செய்தாங்க, ஒரு பாவம் செய்த உயிர் சிறந்த அறத்தையும் செய்கின்றது, அறம் செய்த உயிர் பாவத்தையும் செய்கின்றது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் சித்தாந்தத்தை வைக்கின்றார். அதனுடைய முழுமையான விளக்கத்தை நம்ம ஏழாம் சூத்திரத்தைதான் பார்க்க இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பெயரை வந்து பிரயோகிக்கின்றார். உயிருக்கு என்ன பெயரா, சதசத்து என்று பெயர். அது ஏழாம் சூத்திரத்தை தான் நம்ம விளக்கமா பார்க்க போகின்றோம். அங்க சதசத்துங்கிற பெயர் அங்க வைக்கிறார். அப்ப வந்து அசத்து என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, சுருக்கமா பார்த்துவோம், ஊடகம். சத்து என்பது என்ன, சிவம். அப்போ சிவசிந்தனையில வந்து அது இருந்ததுன்னா, இல்ல சிவசிந்தனை தான் இல்ல, ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒரு கடவுள் இருக்கட்டும் இல்லையா, எந்த கடவுளை வழிபட்டாலும் அதன் மூலமா பலன் கொடுக்க போது சோர்மா தான் சொல்லியாச்சு. ஆகவே ஒரு தெய்வ சிந்தனையோடு இருக்கும் பொழுதுதான் அது என்ன பண்ணுமா, அறங்களை செய்யும். அல்லாத வழி உலகப்பற்று மேலோங்கும் போது அந்த உலகப்பற்றை எப்படியாவது வந்து அதை வந்து அந்த உலகப்பற்றை எப்படியாவது நம்ம பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசரம் வரும்பொழுது பாவத்தை செய்யும். அதான் வந்து அசத்தாகிய உலக சார்பு மேலோங்கும் போது பாவமும், சத்தாகிய சிவச்சார்பு மேலோங்கும் போது அறமும் வருகின்றது. ஆகவே இந்த உயிர் வந்து சத்தையும் சாருது அசத்தையும் சாருது, ஆகவே இது அறத்தையும் செய்து பாவத்தையும் செய்கின்றது என்ற ஒரு பொருள் கொடும்படியாக, சதசத்தால் செய்யப்படுதலையும் சதசத்தாகிய உயிரால் இந்த வினையானது செய்யப்படுகின்றது. எனவே இது அறம்னு மட்டுமில்ல பாவம்னு மட்டுமில்ல ரெண்டாவும் சேர்ந்து இருக்கின்றது. சதசத்தால் செய்யப்படுதலின் அறம் பாவம் என்று இருவகைத்தாய், இருவகைக்கும் உரிய பயன் தருதலால் செயற்படு பொருளாகிய தனக்கு முதல் காரணம் உண்டென்பது காட்டி காண்மிய மலம் எனப்பட்டு, இருவகைக்கும் பயன் தருது. அறம் பாவம் செஞ்ச உடனே அப்படியே முடிஞ்சு போயிருதா, அறம் செஞ்சா எனக்கு இன்னும் பலன் வரலையே வரலையே, ஏன் இன்னும் வரல இன்னும் வரலங்கிறான், பாவம் செஞ்சா அது முடிஞ்சு போச்சுயா, அது அவ்வளவுதான், அதுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படிங்கிறான், பலன் வரக்கூடாதுன்னு அவன் கருத்தா இருக்கு. ஆனா இவன் வந்து வரலையே வரலையே நினைச்சாலும் சரி, வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி, வருவது வருகின்ற பலன் வந்து தீரும், அந்தந்த வினைக்குரிய பலன் வந்து தீரும். கேட்டீங்களா, இணைப்பகை உற்றாரும் உயிவர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும் சொல்லியிருக்காரு, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த வினைப்பலன் வந்து வந்தே தீரும். அதனால அது வந்து பலன்களை தருவதனால என்ன இருக்கு அப்படின்னா, அது செய்யப்படு பொருள் ஆயிட்டு, பலன்களை தருவதனால செய்யப்படு பொருளாயிட்டது என்ன, அதனால செய்யப்படு பொருளுக்கெல்லாம் முதல் காரணம் உண்டு. யா ஒரு பானை செய்யப்படும் பொருள் அதற்கு மண்ணுங்கிற முதல் காரணம் இருக்கின்றது. வினையும் வந்து செய்வது, ஒருவன் வந்து நல்வினையை செய்யறான்னா அவன் இன்பத்தை உருவாக்குகிறான்னு அர்த்தம். எப்படி செய்யப்படும் பொருள் அப்படின்னா மண்ணு திரிகை எல்லாம் வச்சு அவன் வந்து வேலை செஞ்சான் அர்த்தம், ஒரு பானையை உருவாக்குகிறான்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு அறத்தை செய்தான்னா அவன் தனக்கு இன்பத்தை ஆக்கிக் கொள்கின்றான், பாவத்தை செய்யறான்னா அவன் தனக்கு துன்பத்தை ஆக்கிக் கொள்கின்றான். எனவே இன்பம் துன்பம்னு பலனா வரும் பொழுது அந்த பலன் தான் என்ன செய்யப்படும் பொருள். அப்ப செய்யப்படும் பொருளுக்கெல்லாம் வந்து முதல் காரணம் இருக்கணும். பானைங்கிற செய்யப்படும் பொருளுக்கு மண்ணுங்கிற முதல் காரணம் இருந்த மாதிரி வினையும் வந்து காரிய கண்மமாக இன்ப துன்பங்களாக இருப்பதனால அதுக்கு முதல் காரணம் இருக்கணும். அந்த முதல் காரணம் தான் என்ன மூலகன்மம், அதைத்தான் காண்மியம் அளம்னு சொல்லுவாங்க. காண்மியம் கா போட்டு இன் போடணும், காண்மியம். அது செய்யுள்ள எப்படி இருக்கு, காமியம்னு இருக்கு. ஆமா, அது வந்து சிவஞான போதத்தில் வருகின்றது, பன்னெண்டாம் சூத்திரம் அதிகரணத்தில் வருகின்றது. காண்மியம் அந்த சொல்லாச்சு அப்படியே வருகின்றது. பன்னெண்டாம் சூத்திரம் அதிகரணம் பார்த்தா அவனுக்கு தெரியும். செம்மரன் ஒன்றால் சேரலட்டான் அம்மலங்கழின்னு சொல்லும் பொழுது, இந்த மூவகை மரங்களையும் சொல்லும் போது அந்த இடத்துல ஆணவம் காண்மியம் சொல்றார் கண்மத சொல்லும்போது. ஆகவே அந்த அது செயற்படு பொருளா இருப்பதனால் அதற்கு முதல் காரணமாகிய காண்மிய வளமா இது நிற்கின்றது. சரி, மும்மலங்களோடு ஏன் இதை சேர்த்து வச்சிருக்காங்க, ஆணவமும் உயிரை பந்தப்படுத்துது, மாயையும் பந்தப்படுத்துகின்றது, அவற்றைப் போலவே இந்த கண்மமும் பந்தப்படுத்துகின்றது. ஆகவே ஆணவம் போலவும் மாயை போலவும் இந்த கண்மமும் உயிரை பந்தப்படுத்துவதனால, பந்தப்படுத்துகின்ற ஒற்றுமை இருப்பதனால அந்த ஆணவத்துக்கூடையும் மாயை கூடையும் இந்த கண்மத்தையும் சேர்த்து எண்ணி மும்மலங்கள்னு சொல்றாங்க. பந்தமுறுத்துதல் ஒப்புமையான் மும்மலத்துள் ஒன்றென உடன் வைத்து எண்ணப்பட்டு காரண ஏதுவானும் காரிய ஏதுவானும் அணுவித்தறியுமாறு நிற்கும் என்பதாம் சொல்லி உரையை முடிக்கின்றார். காரண ஏதுவானும் காரிய ஏதுவானும் அணுவித்து அறியும்படி நிற்கும். அதாவது நாடிக்கானன்னு வருது இல்லையா, நாடிக்கானங்கும் போதுதான் அணுவித்து அறிய அப்படின்னு சொல்லி நாம் அதை பொருள்படணும். இந்த இடம் வந்து நல்லா நாம வந்து சிந்திச்சு சொல்லணும். நன்மை தீமையினும் இன்ப துன்பினும் போது நன்மை தீமை தான் காரணம் ஏது, இன்ப துன்பம் தான் காரிய ஏது. பதவுரை பார்த்தா தான் தெரியும், சுவாமியார் பொழிப்புற எழுதியிருக்காங்க. காரண ஏதுவானும் காரிய ஏதுவானும் அணுவித்து அறியுமாறு நிற்கும்னா, ஏ காரணம் எதுன்னா அங்க எது, காரியம் எதுனா எது, காரணம் எதுனா எது தெரியுமா, நன்மை தீமை, அதான் அறம்பாவம். சரி, இது காரணம் ஏது அறம்பாவம், காரியம் ஏது எவை அப்படின்னா இன்ப துன்பம். இது வந்து அளவை இலக்கணம்னு இந்த நூல்ல தொடக்கத்துல இருந்தது. அதான் நம்ம பார்க்கும்போது இப்படிலாம் இல்லாமோ சொல்றாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்ப நமக்கு அது எவ்வளவு பயன்படுது பாருங்க. அதுல கூட அளவை இலக்கணம் பாடல்ல கூட காரியம் ஏதுதான் சொல்லியிருக்கிறார். அப்ப காரிய ஏது கூறவே காரண ஏதுவும் உடன் கொள்ளப்படும் நம்ம சுவாமிகள் தான் உரையில காட்டியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஓமை அருமையா காட்டுறாங்க. காரியம் ஏதுனா என்ன அப்படின்னா, காரியம் புலப்படுவதனால் காரணம் உண்டு என்று அனுமானம் செய்து அறிதல், அணிவித்து அறிதல் அதான் சொன்னாங்க. அனுமானம் செய்து அறிதல், அதாவது கருதி அறிதல், நேரடியா நம்ம பார்க்கல இருந்தாலும் அறிகிறோம். எப்படின்னா கருதி அறிகின்றோம், கருதல் அளவை என்பார். அதான் அப்ப புகையை கண்டவுடன், அது புகையாகிய காரியத்தை கண்டவுடன் அதன் காரணமாகிய நெருப்பு உண்டு. அந்த இடத்துல புகை வந்து காரிய ஏது. சரி, அது மாதிரி காரணம் ஏதுக்கு என்ன ஓமை, இந்த காலத்துல ரொம்ப பொருத்தமான ஓமையை சொல்லலாம். எங்கேயும் அப்படியே மேகங்கள் அப்படியே அடைத்து இருக்கின்றன, கருமேகம் இல்லையா. அப்ப அதை பார்த்தவொடனே சொல்றோம் மழை வரப்போகுது. காரணமாகிய அந்த காரணத்தை பார்த்த உடனே காரியமாகிய மழை வருதுன்னு சொல்லி உய்த்து உணர்றோம். காரணம் இருப்பதனால காரியம் வரப்போகுது, அங்க அந்த மேகம் வந்து காரணம் ஏது. அத மாதிரி இவன் செய்யறான அறம் பாவம், இது காரணம் ஏது, அறத்தை செய்யறான் ஆகா இவன் வந்து ரொம்ப நல்லா இருப்பாயா அப்படின்னு பெரியோர்கள் அப்பவே வாழ்த்துறாங்க. சீரும் சிறப்புமா இருப்பாயா அப்படின்னு. ஏன் அப்படின்னா சீரும் சிறப்புமாகிய அந்த காரியம் வர்றதுக்கு ஏற்ற காரணத்தை அவன் செய்யறான், அறத்தை செய்யறான். அந்த மாதிரி பாவத்தை ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா இவன் நல்லா இருக்க மாட்டாயா அப்படின்னு பெரியவர்கள் முதலே சொல்றாங்க. ஏன்னா அந்த துன்பமாகிய காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணத்தை அவன் செய்யறான். இப்ப அறம்பாவம் காரணம் ஏது, இன்ப துன்பம் காரிய ஏது. காரணம் ஏதுவோ கொண்டும் இந்த வினையை நாம அனுமதித்து அறியலாம், வினை செய்யலாம் அப்படின்னு. இன்ப துன்பங்களாக காரிய பார்க்கும் காரியத்தை பார்க்கும் போதும் இது காரணமாகிய வினை உள்ளதுன்னு சொல்லலாம். ஆகவே காரண ஏதுவானும் காரிய ஏதுவானும் அனுமதித்து அறியும்படி இந்த வினையானது நிற்கின்றது என்று அருமையாக சொன்னார். மூலகன்மம் அப்படிங்கிறதுதான் காமிய மலம். அறம்பாவம் செய்யும் போது அப்ப இவன்ட்ட மூலகன்மம் ஒண்ணு இருக்குது, கன்மத்தை செய்யக்கூடிய அந்த திறன், அந்த பண்பு, அந்த உயிரினம் இருக்கின்றது. அதனாலதான் அந்த பண்பு தான் நல்வினை தீவின்னு ரெண்டா வெளிப்படுது. ஆகவே இன்றும் அறிவியலாளர்கள் பொட்டன்சியலா இருந்தாதான் அது வெளிப்படும் சொல்றாங்க. அப்படி பொட்டன்சியலா இருக்கிற நிலையாதான் மூல கண்மம் என்பது.